ಸಫಲಾಕಾಂಕ್ಷಿಭಿರ್ಯಜ್ಞ ವಿಧಿ ದೃಷ್ಟೋ ಯಿಜ್ಯತೆ ಯಷ್ಟವ್ಯಮೇ ವೇದಿ ಮನಃ ಸಮಾಧಾಯ ಸಾತ್ವಿಕಃ. ಏಕಾದಶ ಶ್ಲೋಕ ಸಪ್ತದಶೆ ಅಧ್ಯಾಯ ಭಗವದ್ಗೀತಾಸು. ಅತ್ರ ಷೋಡಶಾಧ್ಯಾಯಂತೆ ತಸ್ಮಾತ್ ಶಾಸ್ತ್ರಂ ಪ್ರಮಾಣಂತೆ ಕಾರ್ಯಕಾರ್ಯ ವ್ಯವಸ್ಥಿತೌ ಇತ್ಯುಕ್ತಂ. ತದಾ ಚ ಜ್ಞಾತ್ವಾ ವಿಧಾನಂ ಕರ್ಮ ಕರ್ತುಮಿಹಾರಹಸಿ ಇತಿ ಚ ಉಕ್ತಂ. ಏಕೈಕಸ್ಯಾಪಿ ಪುರುಷಸ್ಯ ವೇದಾಧ್ಯಯನಂ ಕೃತ್ವಾ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರಂ ಜ್ಞಾತ್ವಾ ಅನಂತರಂ ಕರ್ಮ ಆಚರಣಂ ಸರ್ವೇಷಾಂ ನ ಸಂಭವತಿ ಇತಿ ಅರ್ಜುನಃ. ಯಸ್ಯ ತಾವತ್ ವೇದಜ್ಞಾನಂ ನಾಸ್ತಿ ತಥಾಪಿ ಯಥಾ ಮಹದ್ಭಿಃ ಅನುಷ್ಠೀಯತೆ ತದಾ ಸಹ ಅನುತಿಷ್ಠತಿ ತದಾನೀಂ ತಸ್ಯ ದೈವೀ ಸಂಪತ್ ಭವಿಷ್ಯತಿ ವಾ ಉತ ರಾಕ್ಷಸೀ ಆಸುರಿ ಸಂಪದವ್ವಾ ಇತಿ ಪೃಷ್ಟಂ. ತದಾನೀಂ ಭಗವಾನ್ ಸಾಧಾರಣ ವಿಷಯ ಪ್ರಶ್ನ ಅಯಂ ವಿಕಲ್ಪ ಮಂತ್ರ ಸಮಾಧಾತುಂ ನ ಶಕ್ಯತೆ ಇತಿ ಕೃತ್ವಾ ಶ್ರದ್ಧಯಾ ಯಃ ಅನುತಿಷ್ಠತಿ ಇತಿ ಉಕ್ತಂ ಕಿಲ ತಾಸ ಶ್ರದ್ಧಾನುರೂಪೇಣ ತಸ್ಯ ಫಲಂ ಭವಿಷ್ಯತಿ ಇತ್ಯುಕ್ತವಾನ್. ಅಧುನಾ ಯೋ ಯಶ್ರದ್ಧ ಸಯೇವ ಸಹ ಇತ್ಯುಕ್ತ್ವಾ ಯದಿ ಸಾತ್ವಿಕೀ ಶ್ರದ್ಧಾ ಭವತಿ ತರ್ಹಿ ದೈವೀ ಸಂಪತ್ ಭವಿಷ್ಯತಿ ಯದಿ ರಾಜಸೀ ವಾ ಆಸುರೀ ವಾ ಸಂಪತ್ ತದಾ ತದನುರೂಪೇಣ ಇವ ಫಲಂ ಭವಿಷ್ಯತಿ ಇತ್ಯುಕ್ತ್ವಾ ಕಥಂ ಜ್ಞಾತುಂ ಶಕ್ಯತೆ ಇತಿ ಸಂದೇಹ ಸತಿ. ಸಾತ್ವಿಕಾಃ ದೇವಾನ್ ಪೂಜಯಂತಿ ಯಕ್ಷರಕ್ಷಾಂಸಿ ಯಜಂತೆ ರಾಜಸಃ ಪ್ರೇತಗಣಾನ್ ಭೂತಾಂಶ ಯಜಂತೆ ತಾಮಸಃ. ಈ ತಯೋ ಭೇದಂ ಉಕ್ತ್ವಾ ಯಸ್ತು ಅಶಾಸ್ತ್ರವಿಹಿತಂ ಘೋರಂ ತಪ್ಯಂತೆ ತಪೋ ಜನಾಃ ಯೇ ದಂಭಾಹಾರಸಂಕಾರಾಃ ಕಾಮರಾಗಬಲಾನ್ವಿತಾಃ ಕರ್ಷಯಂತ ಶರೀರಸ್ಥಂ ಭಗವಂತಂ ಶರೀರೇ ವಿದ್ಯಮಾನಂ ಚೇ ಅಸುರಾಃ ಇತಿ ತಾನ್ ವಿದ್ಯ ಆಸುರನಿಶ್ಚಯಾನ್ ಇತ್ಯುಕ್ತಂ. ಅನಂತರಂ ಆಹಾರಃ ಅಪಿ ರಾಜಸ ಸಾತ್ವಿಕ ತಾಮಸ ಭೇದೇನ ತ್ರೈವಿಧ್ಯಂ ಉಪಲಭ್ಯತೆ ಇತ್ಯುಕ್ತ್ವಾ ರಾಜಸಸ್ಯ ದುಃಖಶೋಕ ಆಮಯಪ್ರದಃ ಆಹಾರಃ ಇಷ್ಟಃ ಯಾತಯಾಮಂಗದರ್ಥಂ ಪೂತಿಪರ್ಯುಷಿತಂ ಭವತಿ ತಾಮಸಾನಾಂ ಆಹಾರಃ ಉಚ್ಚಿಷ್ಟಂ ವಿಜಾಮೇಧ್ಯಂ ಭೋಜನಂ ತಾಮಸಾನಾಂ ಪ್ರಿಯಂ ಇತಿ ಏತಾವದುಕ್ತಂ. ಅದನಂತರಂ ಯಃ ಯಜ್ಞಃ ತೈಃ ಅನುಷ್ಠೀಯತೆ ಸೋಪಿಯಜ್ಞಃ ತ್ರಿವಿಧಃ ಭವತಿ. ಸಾತ್ವಿಕೈಃ ಯಃ ಯಜ್ಞಃ ಅನುಷ್ಠೀಯತೆ ಸಹ ಅನ್ಯಥಾ ಭವತಿ. ರಾಜಸ ತಾಮಸೈಃ ಅನುಷ್ಠೀಯಮಾನಃ ಯಜ್ಞಃ ಅನ್ಯಥಾ ಭವತಿ. ತಾಸ ಭೇದವಿಜ್ಞಾನಾರ್ಥಂ ಪ್ರಥಮತಃ ತಾಸ ಯಜ್ಞಭೇದಃ ಕಥಂ ಅನುತಿಷ್ಠಂತಿ ತೇ ಇತಿ ಅಧುನಾ ಉಚ್ಯತೆ. ಅಯಮೇವ ಅಂಶಃ ಅಧುನಾ ಏಕಾದಶ ಶ್ಲೋಕೆ ಅಸ್ಮಾಭಿಃ ದ್ರಷ್ಟವ್ಯಃ ಅಸ್ತಿ. ಅಫಲಾಕಾಂಕ್ಷಿಭಿರ್ಯಜ್ಞ ವಿಧಿದೃಷ್ಟಸ್ಥ ಯುಜ್ಯತೆ ಯಷ್ಟವ್ಯಮೇವೇತಿ ಮನಃ ಸಮಾಧಾಯ ಸಾತ್ವಿಕ. ಅಪ್ಪಡಿನ 11ನೇ ಶ್ಲೋಕಂ 15ನೇ ಅಧ್ಯಾಯತರ 16ನೇ ಅಧ್ಯಾಯಂ ಕಡೆಯಲ್ಲಿ ತಸ್ಮಾತ್ ಶಾಸ್ತ್ರಂ ಪ್ರಮಾಣಂತೆ ಕಾರ್ಯಕಾರ್ಯ ವ್ಯವಸ್ಥಿತೌ ಜ್ಞಾತ್ವಾ ಕರ್ಮ ವಿಧಾನೋಕ್ತಂ ಕರ್ಮ ಕರ್ತುಂ ಯಾರ್ಹತಿ ಎಂದು ಹೇಳಿರ್ಕರ್. ಆಯಾಲ್ ಒವ್ವೊರು ಮನಿದನು ದೈವಿ ಸಂಪತ್ತ ಅಡಗಣಂ ಆಸುರಿ ಸಂಪತ್ತ ರಾಕ್ಷಸಿ ಸಂಪತ್ತ ಇವೈಗಳೈ ನೀಕ್ಕಣಂ ನೀಕ್ಕೊಳ್ಳಣಂ ಎಂಬುದಕ್ಕಾಗ வேதத்தை பார்த்து அதுல எதை பண்ணணும்னு சொல்லியிருக்கோ அறிஞ்சு அதை பண்ணணும் மற்றவைகளை விட்டு பண்ணும் அப்படின்னு சொன்னார். அர்ஜுனன் பார்த்தார் லோகத்துல ரொம்ப பேர் வேதத்தை படிச்சாலும் அதை புரிஞ்சுண்டு எது ரைட்டு எது தப்புன்னு அறிஞ்சிக்க கூடியதான யோக்கியதை இல்லாதவர்களா அறிகிறா இருக்கா அந்த அப்படி இருக்கிற காலத்துல நீங்க எப்படி எல்லோரும் வேதத்தை பார்த்து புரிந்துண்டு அதுக்கு தக்கவாறு அனுஷ்டானம் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு. ஆனா லோகத்துல மனுஷியால் என்ன பண்ணிட்டு இருக்கா, அவளுக்குன்னு எந்த ஒரு விவகாரம் இருக்கோ அதை பண்ணணும்னு ஆசைப்படுறா, எப்படி பண்ணணும்னு தெரியல. அந்த ஊர்ல பெரியவா எப்படி பண்ணிட்டு இருக்கா, அவளை பார்த்து பண்ணிட்டு இருக்கா. இப்படி பெரியவாளை பார்த்து பண்ணிட்டே இருக்கிறவா பண்ற கர்மா, அதனாலுடைய ஒரு பலமானது தெய்வீ சம்பத்தா இருக்குமா இல்லது ஆசுரி சம்பத்தா இருக்குமா ராட்சசி சம்பத்தா எப்படி அப்படின்னு கேட்டார். ஆனா அவ ஸ்ரத்தையோட பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னீங்க இல்லையோ, அந்த ஸ்ரத்தையானது எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பலம் வரும்பா. கர்மாக்கடை பண்ணிட்டு இருக்கா, ஆனா கர்மாக்கடை எந்த ஸ்ரத்தையோட பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தேன்னா அதுக்கு தக்கவாறு அவளுக்கு ஒரு பலம் வரும் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகு அந்த ஸ்ரத்தையானது எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு, பிறகு ஆகாரத்துல அவ உட்கொள்ளக்கூடியதான ஆகாரத்தினுடைய வித்தியாசங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் சொன்னார். இப்பொழுது அதே விதமாக அவ பண்ணக்கூடியதான கர்மா இருக்கு பார்த்தீங்களா, எக்கை ஆகாதிகள் அவைகளும் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப பார்த்து இப்ப சொல்ல போற. அந்த எக்கமானது சாத்விகமாக இருக்கிறவ, யாருக்கு சாத்விகி ஸ்ரத்தை இருக்கோ அவ எப்படி பண்றா தெரியுமா கர்மாவ, அவ வேதத்தை வாசிச்சு அதனுடைய தர்ம சாஸ்திரம் பார்த்தெல்லாம் பண்ணல, ஆனா பெரியோர்கள் பண்றதை பார்த்து தான் பண்றா. ஆனா அவ எப்படி பண்றா, அபலா காண்டி யஜ்ஞா, நம்ம எதை பண்ணினாலும் இது எனக்கு கொடு இது எனக்கு கொடுன்னு பகவான பிரார்த்திக்கிறது இல்லை, இது எனக்கு வேணும் என கொடுக்கிறதான எண்ணத்துல பண்றதில்லை, பலத்துல ஆசை இல்லை. ஒரு மனுஷனுக்கு பலத்துல ஆசை இருக்கவே ஆனால் அவன் முழுமையாக அந்த யஜ்ஞத்தை பண்ணல, ஏன்னா அவன் மனசுல டோட்டல் டெடிக்கேஷன் இல்லை, இதை நம்ம பண்ணிட்டே இருக்கோம் அந்த பலம் வருமா வராதா வருமா வராதா அப்படின்னு அவனுடைய மனசுல அந்த பலத்தை பத்தினதான ஒரு எண்ணம் இருக்கே தவிர யாகத்தை பத்தினதான எண்ணம் இல்லை. ஆகையால் ஒரு மனுஷன் சாத்விகமாக யாகத்தை பண்றவன் பலத்தை எதிர்பார்க்க மாட்டான், வந்தா வரட்டும் வராம எங்க போறது, நாம் பாட்டுக்கு நம்ம பண்ண வேண்டியது விதிச்சதை பண்ணிட்டு இருப்போம் அப்படிங்கிற எண்ணத்துல பண்ணிட்டு இருக்கான். ஆகையால் அபலா கண்டு அதோட மட்டும் இல்ல விதி திருஷ்டோயே யுஜ்ஜதே, முன்னாலேயே பெரியவாளை பார்த்து கேட்டுக்கிறான், சுவாமி இது வேதத்துல சொல்லியிருக்கா இப்படித்தான் பண்ணணுமா என்னென்ன இருக்கு ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு பண்றான். விதி திருஷ்டான்னு என்ன அர்த்தம், விதி சாஸ்திர சோதனா திருஷ்டா விதி திருஷ்டா, ஏன்னா பூர்வமீமாம்சையில அந்த சோதனா லட்சணோர்த்தோ தர்மஹா அப்படின்னு சொல்லு, சோதனா லட்சணஹா தர்மத்துக்கு லட்சணம் என்ன சோதனா விதி வாக்கியம், பிரமாணம் என்ன விதி வாக்கியம். எப்படி சாஸ்திர யோனித்வாதிகரணத்துல பிரம்மம் சர்வஜம்ங்கிறதுக்கு வேத பிரமாணமா இருக்கு, வேதத்தை உண்டு பண்ணினத்தினால பிரம்ம சர்வஜம் என்றும், வேதமே பிரமாணமா இருக்கு அப்படின்னு ரெண்டு விதமா அர்த்தம் சொல்றோமோ அதே போல சோதனா சூத்திரத்துக்கும் ரெண்டு அர்த்தம். என்ன விதின்னு சொன்னா சாஸ்திர சோதனா, சாஸ்திரம் எப்படி சொல்லியிருக்கோ அதான் விதி, மறுபடியும் சோதனான்னா பிரமாணம்னு அர்த்தம், சாஸ்திரம்தான் பிரமாணம் தர்மத்துக்கு, தர்மத்துக்கு லோகத்துல இருக்கிறதெல்லாம் ஒரு பிரமாணமும் ஒட்டி வராது, பிரத்யட்சமோ அனுமானமோ இவைகள்லாம் ஒட்டி வராது, பிரமாணம் என்ன தர்மத்துக்கு சாஸ்திரம்தான் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் சொன்னார். ஆகையால் இங்க விதி திருஷ்டான விதி சோதனா திருஷ்டா, விதியினால சொல்லப்பட்டதான கட்டளை, சாஸ்திரத்தினால சொல்லப்பட்டதான கட்டளையினால் அறியப்பட்டது அது தெரிஞ்சிருந்த படுறான். யார் ஒருவன் அபலாகாங்கி பலத்தை எதிர்பாராமலும் விதி திருஷ்டா சாஸ்திரத்துல எப்படி சொல்லியிருக்கோ அப்படித்தான் பண்றேனான்னு பார்த்து பண்றான். அப்புறம் எட்டவியமே வேதி, இத பண்ணித்தான் ஆகணும், பண்ணினா என்ன பண்ணாத போனா என்ன என்ன லாபம் என்ன நஷ்டம் வேணும் பாக்கிறது இல்ல, விதிச்சிருக்கே பண்ணிட்டு இருக்கேன் அவ்வளவுதான். எட்டவியமே வேதி மன சமாதாய, மனச தீர்மானம் பண்ணிட்டு இப்படித்தான் பண்ணணும் என கூடியதான நம்பிக்கையுடன் பண்றான். இப்படி யாரு பண்றானோ அவன் சாத்விகர். அப்ப இப்படிப்பட்டதான ஸ்ரத்தையோட இருந்துட்டு யாரு கர்மாவை பண்றானோ அவன் அந்த கர்மாவானது சாத்விகம். அதே போல அவனுக்கும் சாத்விகமான குணமானது வருகிறது. எப்படி சொல்லியிருக்கான், அபலாகாங்கி யஜ்ஞா, பலத்தை எதிர்பாராதல் பண்ணினதான யஜ்ஞமானது, விதி திருஷ்டா யஜ்ஞா, சாஸ்திர சோதிதமாக இது கரெக்டா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா என்று பார்த்து செய்யப்பட்டதான யஜ்ஞம், எட்டவியமேவேதிச்சா இது பண்ணித்தான் ஆகணும் எனக்கூடியதான எண்ணத்துடன் பண்ணிட்டு இருக்கான். மனசமாதாய, அவன் பண்ணும் பொழுது மனசானது அங்கேத்தான் இருக்கு, வேற ஏதோ ஊறவும் போது வேற ஏதோ நினைக்கல. இப்படி யார் பண்ணிட்டு இருக்கானோ சாத்விகா, இந்த யஜ்ஞம் சாத்விகம். சோ இப்படி பண்ணிட்டு இருக்கான் சத்வகுண பூஷ்டனாயி தெய்வீகப்பத்தோட கூடியிருப்பான் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்ப பாப்போம் பாக்கியம் பாப்போம். அத இதானீம், அத பிறகு இதானீம் யஜ்ஞா த்ரிவிதா உச்சதே, யஜ்ஞமானது மூணு விதம் அப்படின்னு சொல். மூணு விதம்னா என்ன, அவன் கேட்டது தெய்வீ சம்பத்தா, ராட்சசி சம்பத்தா, ஆசுரிய சம்பத்தா, அப்படித்தான் பிரிக்கணும். மூணு விதம்னா வேற ஏதோ பிரிக்கப்படாது. ஏன்னா யார் யாருக்கு எந்தெந்த பலம் வரும்னு தானே கேட்டிருக்கான், பிரகிருதமாக அதுதானே கான்டெக்ட். ஸோ அதுக்கு தகுந்தா போல சொல்றார். த்ரிவிதா உச்சதே அபலேதி அபலாகாங்கிபிஹி அபலார்த்திபிஹி, பலத்தை எதிர்பாராமல் பலம் வேணும் எனக்கூடியதான எண்ணம் இல்லாமல். அதே சமயத்தில் பலம் வந்தா தள்ளி விடுறேன் சார்னு சொல்லப்படாது. பலார்த்தி இல்லை அவ்வளவுதான், அவனுக்கு பலம் வேணும், பலம் வருமா வருமானு அதை பார்த்து நினைக்கல. வந்ததுன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் ரிஜெக்ட் பண்ண போறதில்ல. இருந்தாலும் கர்மாவை பண்ணும் பொழுது எனக்கு இந்த பலம் வேணும் வேணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே அவன் இருப்பதில்லை. ஆகையால் மனுஷனை கண்ட்ரோல் பண்றது, ஆனால் அதுக்கு சாஸ்திரம்னு பேரு. அந்த சாஸ்திரம் வேதம். அந்த சாஸ்திர சோதனா வேதத்தில் இருக்கக்கூடியதான கட்டளை, அந்த கட்டளையினால அறியப்பட்டது. சாஸ்திர சோதனா திருஷ்டா யஹா யஜ்ஞா இஜ்ஜதே, ஏன்னா இந்த யாகங்கள்னா மனுஷனால கண்டுபிடிக்க முடியாது, வேதம் தான் சொல்லணும். ஸ்வர்க்கம் உங்களுக்கு பிரத்யட்சம் இல்லையோன்னா, இந்தூர்ல அமெரிக்காவுக்கு போறேன், ஜப்பானுக்கு போறேன், சௌக்கியமா வாழறேன், அது வேற. ஆனா ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டு நீங்க எப்படி வாழறேன்னு உங்களுக்கு என்ன தெரியும், போயிட்டு வந்தவனும் சொல்ல மாட்டேங்கிறான், அங்கே போயிருக்கிறவன் நமக்கும் தெரிய மாட்டேங்கிறான், தெரியாது. ஸோ இப்போ என்ன, யக யாகாதிகள்னால வரக்கூடியதான ஸ்வர்காதி பலங்கள் அது அதிர்ஷ்டம். இந்த மனிதனால் இப்படி என்று நேராக பார்க்க முடியாது. பார்க்க முடியாதுன்னு எப்போ வந்துருத்தோ அப்போ அதனுடைய சாதனம் நமக்கு தெரியாதோ இல்லையோ, இதுதான் அப்படின்னு தெரிஞ்சா அதை எப்படி அடையிறதுன்னு அதுக்கு தகுந்த போல சாதனத்தை கண்டுபிடிக்கலாம். ஆனா அதுவே தெரியலேன்னா நம்ம எப்படி சாதனத்தை கண்டுபிடிக்கிறது, சாதனம் தெரியாது. எப்ப தெரியாதோ அதை அடையணும்னு ஆசை இருக்கு, ஆனா அதை எப்படி அடையணும்னு தெரியல. அப்ப வேதம் தான் சொல்லணும். சோ அதிருஷ்டமான விஷயங்களுடைய ஒரு சாத்தியமானது அது சாதனமானது வேதம் தான் சொல்லி ஆகணும். வேதத்தினாலதான் இதுக்கு இது சாதனம் என்று சொல்ல முடியும். அதனால்தான் சாஸ்திர சோதனா திருஷ்டா யா யஜ்ஞா இஜ்யதே நிர்வர்த்தியதே, யார் யாகத்தை செய்கிறானோ. ஒண்ணு எட்டவ்யமே வேதி, யஜ்யஸ்வரூப நிர்வர்த்தனமேவ காரியம். நாம என்ன பண்ணணும், அந்த யஜ்யத்தை எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். யஜ்யஸ்வரூப நிர்வர்த்தனம், யஜ்ஞத்தை விடாமல் அதுக்கு ஒவ்வொரு சின்ன டீடைலும் எப்படி நடக்கிறதோ நடக்கணுமோ அதை பார்த்து அதை பண்ணணும். அந்த சின்சியரா இருக்கணும்ங்கிறத சொல்றார். யஜ்ஞஸ்வரூப நிர்வர்த்தனமேவ காரியமிதி மனசமாதாய, மனசை சமாதானம் பண்ணிட்டு நானேன புருஷார்த்தோ மம கர்த்தவ்யா, இதனால நமக்கு என்ன லாபம் தேடிக்கொள்ளலாம் என்று பார்க்கப்படாது. ஒரு யாகம் பண்ணிட்டே இருக்கோம், அதனால நமக்கு ஏதாவது சைட்ல பெனிஃபிட் வருமா சார் அப்படின்னா பார்க்கப்படாது. அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். யாகங்கள்லாம் எப்படி பண்ணணும், தானே சொந்த காசுல தான் பண்ணணும். யாகம் பண்ணினா யாகம் பண்ணினா ஸ்வர்க்கமும் வருது, இதகா இந்த பூலோகத்திலையும் பிரயோஜனம் இருக்கு என்று பண்ணப்படாது. அது பண்ணினா அது சாத்விகமாகாது. அவ்வளவுதான். மனசமாதாய ந அனேன புருஷார்த்தா மம கர்த்தவியா, இதனால எனக்கு ஏதாவது லாபம், புருஷார்த்தம்னு சொன்னா லாபம்னு அர்த்தம், அந்த லாபம் நான் ஒன்றும் பண்ணிக்கப்படாது. இத்தியேவம் நிச்சயத்யா, இப்படி தீர்மானம் பண்ணிட்டு சாத்விகா யக்யா உச்சதே, யார் பண்றானோ அவனுக்கு சாத்விக யாகம் அப்படின்னு பேரு. இப்படி சாத்விக யாகத்தை பத்தி நம்ம சொன்னோம். அபலா காண்டிபிர் திருஷ்ட யக்யா விதி திருஷ்டோ யஜ்யதே யக்தவ்யமே வேதி மனஸ்தமாதாய சாத்விகா. பிறகு